இறைவனுடைய அருளோடு வாழ விரும்பக்கூடிய ஒவ்வொரு உள்ளமும் இறைவனை பற்றியும் அந்த அருள் என்ன என்பதை பற்றியும் தெளிவாக அறிந்து உணர்ந்து செயல்படுவது இறைவனுடைய பார்வையை நமக்கு பெற்றுத்தரும். இறைவனுடைய பார்வை உங்கள் மீது அவன் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும், கருணை புரிய வேண்டும், மன்னிக்க வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும். இது நாம் இறைவனுடைய பார்வை இவ்விதமாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவற்றில் உள்ளதாக இருக்கிறது. அவனுடைய அருளில் மிக முக்கியமானது நம்முடைய உள்ளத்திற்கு கொடுக்கக்கூடிய பொது சுகம். அந்த சுகத்தில் மிக முக்கியமானது நம்பிக்கை. என் இறைவன் எனக்கு நம்பிக்கையை அளிக்கின்றான், நம்பிக்கையை பிரதானமாக உங்களுடைய வாழ்க்கையாக கொள்ள வேண்டும் என்று நிச்சயமாக அவனுடைய கட்டளை இருக்கிறது. நீங்கள் மறுமையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை இறைவன் அறிவிக்கின்றான். நாமும் வாழ்க்கையில் நாளைய வாழ்க்கையை எதிர்நோக்கித்தான் இருக்கின்றோமே தவிர இன்று நடக்கக்கூடிய வாழ்க்கையை நாம் பார்ப்பது கிடையாது. ஒவ்வொருவரும் இறைவனுடைய உணர்வோடு மூச்சுக்களில் அவனுடைய எண்ணத்தோடு வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். புறப்பார்வைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய நாம் பல விதமான மனதின் கஷ்டங்களோடு நன்மைகளை தவிர்த்து கொண்டு தீமைகளை மனதிற்கு ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு இன்று மனம் கவலைக்குள்ளாகாமலும் அவசரத்திற்குள்ளாகாமலும் ஒரு சுகமான உணர்வோடு பயமோ கவலையோ இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய நிலையில் புறப்பார்வையில் மற்றவர்கள் சுகமாக வாழ்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அவர்களுடைய வெளிப்படையான வாழ்க்கையினுடைய ஆடம்பரங்களை வைத்துக்கொண்டு, அவர்களுடைய உல்லாசங்களை வைத்துக்கொண்டு, அல்லது அவர்கள் நம்மையோடு வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற அந்த புறப்பார்வையின் வெளிப்புற தோற்றத்தை கொண்டு நாம் நமக்கு விதமாக இல்லையே என்ற முதலில் ஆதங்கத்தை கொள்கின்றோம். இந்த ஆதங்கத்தை இறைவன் நிச்சயமாக விடுக்கின்றான். நன்றி இல்லாமல் நாம் இருக்கின்றோம் என்பதை அறிவிக்கின்றான். வெளிப்படையான புறத்தோற்றத்தில் நீங்கள் வாழ்கின்றீர்கள். உங்களுக்கு மனதில் ஒரு கஷ்டம் இருக்கின்றது, நீங்கள் வெளிப்படையாக சிரித்து கொண்டிருக்க முடியுமா? மனதில் ஒரு கஷ்டம் இருக்கின்றது, மனதில் ஒரு வேதனை இருந்தால் இப்பொழுது நீங்கள் அவர்கள் உல்லாசமாக இருக்கின்றார்கள் என்று பார்க்க முடியுமா? வேதனை நீங்கினால் போதும் என்று இருப்பீர்களா? பெரும் துயரத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், வாழ்க்கை வசதிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், எனக்கு அந்த மாதிரியான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இந்த துயரங்கள் நீங்கி படுக்கையில் கூட உட்கார முடியாத அளவுக்கு மனசஞ்சலம் இருக்கின்றதே, இது நீங்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? உள்ளம் அருளை கொண்டிருக்கின்றது, ஆனால் வெளிப்புற பார்வைகள் உங்களுக்கு பொருள்களை காட்டிக் கொண்டிருக்கின்றன. பொருள்கள் உங்களுக்கு முக்கியமா, அருளாக இருக்கக்கூடிய உள்ளம் முக்கியமா? அந்த உள்ளத்தில் உங்களுக்கு ஒரு சுகம் இருந்தால் தவிர வெளிப்புற சுகங்களை நீங்கள் பார்க்கின்றீர்களே, வெளிப்படையாக அந்த ஆடம்பரங்களையும் வாழ்க்கை வசதிகளையும் ஒரு காலம் நான் அனுபவிக்க முடியாது. இந்த உண்மையை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோமா இல்லையா? இதனை அறிவதற்கு எந்த கஷ்டமும் கிடையாது. என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுகம் அது எனக்கு முழுமையாக இருந்தால் தவிர வெளிப்புற பார்வையில் நான் பார்க்கக்கூடிய உலகத்தினுடைய அடிப்படையான வசதிகள் எந்த ஒன்றையும் என் மனம் ஏற்காது, அதன் பக்கம் நாட்டமும் செல்லாது. ஆனால் என் மனம் சுகமாக இருக்கக்கூடிய நிலையில் வெளிப்புற பொருள்களின் மீது என்னுடைய நாட்டம் அதிகமாகிறது. அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நான் இயக்கம் கொள்கின்றேன், பொறாமையும் கொள்கின்றேன். இவ்விதமாக தனக்கு இல்லையே என்ற அந்த எண்ணத்தை கொண்டு நான் எனக்கே மனம் சஞ்சலமடைகின்றேன், எனக்கே நான் இவ்விதமாக இருக்கின்றேனே என்று ஏக்கப்படுகின்றேன், நான் இவ்விதமாக இருக்கின்றேனே என்று என்னையே தாழ்வாக பார்க்கின்றேன். உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் பேசக்கூடியவன் அவன் ஒருவனை தவிர இல்லை. பலவிதமான குழப்பங்களான பேச்சுக்கள் கிடையாது, அமைதி அடையுங்கள் என்று இறைவன் கூறுகிறான். அவன் ஒருவனை தவிர இல்லை என்று நீங்கள் கொள்ளும் பொழுது அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையினுடைய பொருள், அவனை தவிர இல்லை அல்லாஹினுடைய அல்லாஹ் என்ற அந்த பதத்தினுடைய அர்த்தம் அவனை தவிர இல்லை. யார் என்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றது என்று நான் பார்க்கும் பொழுது யாரும் இல்லை, யாரோ ஒருவன் அவன், அவ்வளவுதான். அவன் என்பது உருவம் அல்ல. உங்களுடைய உள்ளத்திற்கு உருவம் இல்லை, உங்களுடைய உள்ளத்தில் நிகழக்கூடிய உணர்வுக்கும் உருவம் இல்லை. அந்த உணர்வை அமைப்பவன் அவன், அவனுக்கு உருவம் என்ற கற்பனையை நீக்கிவிடுங்கள். எந்த நேரமும் என்னுடைய உள்ளத்தில் சுகம் வேண்டும் என்ற அந்த உணர்வை பரிபூர்ணமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். உள்ள முழுமையிலும் அரூபமாக இருக்கக்கூடிய அந்த உணர்வை மறைவான அந்த மாபெரும் ஆற்றல் இயங்க ஆரம்பித்து உங்களுக்கான சுகத்தை வாழ்நாள் முழுமைக்கும் நிலைப்படுத்துமே அந்த ஒரு செய்தியை இறைவன் உங்களுக்கு உணர்வாக அமைத்திருக்கின்றான். அந்த உணர்வு எந்த நேரமும் ஒரு மனிதனாக வாழக்கூடிய நிலையில் எந்த நேரமும் நம்மை விட்டும் நீக்கப்படுவதில்லை. உங்களுடைய உணர்வின் பக்கம் இப்படி திரும்புகின்றீர்கள், சுகமான வாழ்க்கையை வாழுங்கள். உள்ளத்தின் வாழ்க்கைதான் வாழ்க்கையை தவிர உங்களுடைய உடல் அமைப்பிலான வாழ்க்கையானது கஷ்டங்கள் நிகழும் போதெல்லாம் என்னடா வாழ்க்கை என்று வெறுக்கக்கூடியதும் விரக்தியாகக்கூடியதுமான வாழ்க்கை தான். உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த சுகமான வாழ்க்கை வேண்டுமென்றால் வேண்டும் என்று விரும்புவதை தவிர பொருள்களின் அடிப்படையில் உங்களுக்கு சுகம் இருக்கிறது என்ற அந்த அடிப்படையை கொண்டு வேண்டும் பொழுது அது வேண்டுதலாக இல்லை. மீண்டும் நினைவு கூறுங்கள், உங்களுடைய உள்ளத்தில் ஒரு மாபெரும் கஷ்டம் மிகப்பெரும் துன்பம் அங்கு இருக்கும் பொழுது வெளிப்புற உலகத்தினுடைய ஆடம்பரங்களையும் மற்ற மனிதர்களுடைய வாழ்க்கையையும் பார்க்க முடியுமா? உங்களால் ஆயிரம் ஆயிரம் கோடிகள் வைத்திருந்தாலும் நீங்கள் ஒரு பைசா கூட இல்லாமல் இருந்த போதிலும் சரி, உங்களுடைய உள்ளத்திற்கு ஒரு சுகம் இல்லை என்றால் மற்றவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். நாம் நன்றி மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதற்கு இந்த ஒரு அடிப்படை நமக்கு தெளிவாக புரிய வேண்டும். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கெல்லாம் நாம் நன்றி மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நன்மைகள் ஒவ்வொன்றுமே உள்ளத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய சுகம் எனக்கு வேண்டும், உள்ளத்தின் சுகம் பொருள்களின் அடிப்படையில் ஆனது அல்ல. ஏனென்றால் உள்ளத்தில் சுகவீனம் இருக்கும் பொழுது பெரும் மனத்தின் ஆற்றாமையும் துயரமும் இருக்கும் பொழுது நான் எனக்கு இருக்கக்கூடிய உணவை கூட சாப்பிட எனக்கு மனம் இருக்காது, என்னையே நான் வெறுக்கக்கூடிய அளவுக்கு வந்துவிடுவேன், இழந்து விடக்கூடிய அளவுக்கும் நான் ஆகிவிடுவேன். இந்த சூழ்நிலையில் பிறருடைய வாழ்க்கையை பார்ப்பேன் நான் ஒரு காலம் இல்லை. எப்பொழுது நாம் பிறருடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம், அவர்களை பார்த்து பொறாமைப்படுகின்றோம், நமக்கு அது இருந்தால் பெருமையும் கொள்கின்றோம். இந்த பெருமையும் பொறாமையும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் நம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அழகான ஒரு சுகமான மனதின் உணர்வுக்கு, செடுமையான மனதிற்கு நாம் விரோதமாக நன்றி மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மனதில் இருப்பதெல்லாம் மற்ற மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றியும் நம்முடைய வாழ்க்கையை பற்றியும் இரண்டையும் ஒற்றுமைப்படுத்தி பார்க்கின்றோம். இரண்டையும் பொருத்தி பார்த்து அவன் நன்றாக இருக்கின்றான் என்ற பொறாமை, நான் அவனை விட நன்றாக இருக்கின்றேன் என்ற பெருமை, அவனுக்கு அந்த சுகங்கள் அடைய வேண்டும் என்ற அந்த கெட்ட எண்ணம், எனக்கு எதனை அடைய விரும்புகின்றேன் என்று கூறுகின்றோ அது பெருக வேண்டும். நான் பெருமைக்குரியவனாகவும் மற்ற மனிதர்கள் முன்பாக பொருள் அடிப்படையில் மதிப்பு மிக்கவனாகவும் வாழ விரும்புகின்றேன் என்று நாம் கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளம் இப்பொழுது பாதிக்கப்படுகின்றது. எனக்கென்று ஒரு நேரம் குறிப்பிடப்படுகின்றது. பெருமைக்கு உரிய அந்த வாழ்க்கையை உங்களுக்கு இறைவன் திறந்துவிட இருக்கின்றான். அதில் உங்களுக்கு மனம் சுகம் கெட்டுத்தான் மனதில் இருக்கக்கூடிய சுகத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அவ்வளவு நற்குணங்களையும் நீங்கள் இழந்துதான் அந்த பொருள் அடிப்படையிலான வாழ்க்கையினுடைய பெருமையை அடைய முடியும். ஏனெனில் பெருமை என்ற குணம் மிக கெட்ட குணம், நெருப்புக்கு உரிய குணம். தானும் பெருமையில் நெருப்புக்கு இரையாகி அந்த பெருமை அடைவதற்காக வேண்டி மனிதர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் உபயோகப்படுத்தி நயவஞ்சகத்தையும் பொய்களையும் கொண்டு அவர்களை நீங்கள் ஏமாற்றி பிழைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் தவிர பொருள்களின் அதிகரிப்பு உங்களுக்கு இல்லை. நியாயமான வாழ்க்கையில் நியாயமான உணவையும் வசதிகளையும் கொண்டு வாழும் பொழுது இறைவனுடைய அனுகிரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய தேவைகள் எனக்கு ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பசுமையாக அது உங்களுக்கு நிறைவேற வேண்டும். நாள்பட்டதாகவும் சேமித்து வைக்கப்பட்டதாகவும் அதில் நீர்த்தன்மை குறைந்து அது வெப்பத்திற்குரியதாக மாறிய பிறகு அதிலிருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கஞ்சத்தனமாக செலவு செய்து கொண்டிருக்கின்றேனே, நம்முடைய வயல்களில் அதை கொண்டு நிரப்புவது நெருப்பை தேவையில்லை. அதிலிருந்து உங்களுக்கு சக்தி உயிரோட்டம் விளைகின்றது. உணவிலிருந்து குளிர்ச்சியான உணவை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அந்த குளிர்ச்சிக்குரிய இருதயமும் உணர்வும் ஏற்படும். சேர்த்து வைத்துக் கொண்டு வாழ்நாள் முழுமைக்கும் சாப்பிட வேண்டும் என்று இருக்கிறது உங்களுக்கு. இறைவன் ஒவ்வொரு போகமும் உங்களுக்காக புதிதாக விளைவித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த இரண்டில் உயிரோட்டம் உள்ளதும் குளிர்ச்சியானதும் எது? சேமித்து வைத்து உயிரோட்டம் நீரோட்டம் குறைந்து வெப்பத்தன்மையாகி இருக்கக்கூடிய நீங்கள் சேமித்து வைத்த அந்த உணவு, இந்த இரண்டில் எது உங்களுக்கு சிறந்தது என்பதை உங்களுடைய உள்ளம் உங்களுக்கு அறிவிக்கும். தெளிவாக தெரிந்த பின்னரும் இறைவன் நமக்காக பங்கிட்டு இருக்கின்றான். புதிய படைப்பாக நாம் உருவாக்கப்படுவதற்காக வேண்டி ஒவ்வொரு போகத்திலும் தன்னுடைய விளைச்சலை கொண்டு வருகின்றான். அதற்கென்று ஒரு குறித்த காலத்தவணை இருக்கின்றது. அதற்குள்ளாக நாம் அதனை உபயோகிக்க வேண்டும். அதற்கு அப்பால் அதனை நாம் உபயோகப்படுத்தக்கூடாது. அடுத்த போகம் வந்துவிட்டால் பழைய அந்த வாழ்க்கையை, நேற்று வரையும் சேமித்ததை நாம் வைத்துக் கொண்டு இனி இதிலும் வாழ்வேன், இதையும் சேமித்துக் கொள்வேன் என்று நாம் வாழ்கின்றோம். ஒரு பானையில் வந்து ஒரு துளி விஷம் இருந்தாலும் விஷம்தான், ஒரு துளி விஷத்தின் மீது ஒரு பானை பால் ஊற்றினாலும் விஷம்தான். அவ்விதமாக சேமித்து வைத்திருக்கக்கூடிய பணத்தோடு புதிய பணத்தை, சேமித்து வைத்திருக்கிற தானியங்களோடு புதிய தானியங்கள் என்று நாம் சேர்க்கும் பொழுது ஒவ்வொன்றும் நெருப்புக்குரியதாக ஆகின்றது. அதை கொண்டு நான் வாடும் காலமெல்லாம் வெப்பத்தன்மையில் நான் வாழ்கின்றேன். என்னுடைய மனம் வெதும்பிக் கொண்டிருக்கின்றது, அங்கு குளிர்ச்சி இல்லை. உங்களுடைய எண்ணமெல்லாம் பெருமையும் பொறாமையும் தவிர அமைதியும் பணிவும் மற்றவர்கள் வாழட்டும் என்ற விட்டு கொடுக்கும் தன்மையும் அவர்களுக்காக இறக்கப்படும் தன்மையோ நம்மிடம் அதற்கான கருணையோ எதுவுமே இல்லாத நிலையில் இறைவனுடைய நற்குணங்கள் நம்மை விட்டு நீக்கப்படுகின்றன. இறைவனுடைய நற்குணங்கள் உங்கள் மீது கனிவான பார்வை, இறைவன் உங்கள் மீது பொறுமையோடு இருக்கின்றான், இறைவன் உங்களை மன்னித்துக் கொண்டிருக்கின்றான், கருணையாளனாகவும் இருக்கின்றான். இதன் காரணமாக ஓரளவுக்கு மனம் சுகம் அடைந்து கொண்டிருக்கின்றது, சுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. மனதிலிருந்து விளையக்கூடியது உயிரோட்டம், நம்பிக்கையிலிருந்துதான் உங்களுடைய வாழ்க்கை. மனதிலிருந்து உயிரோட்டம், நம்பிக்கைக்கும் உயிரோட்டத்திற்கும் அவ்வளவு நெருக்கமான உணர்வு இருக்கின்றது. சக்தி நம்பிக்கையின் அடிப்படையில் நன்மையை நீங்கள் நம்புங்கள். அதனுடைய குளிர்ச்சியான சக்தியானது உங்களுக்கு கனிவையும் இரக்கத்தையும் பணிவையும் மற்ற மனிதர்கள் முன்பாக உங்களுக்கு ஏற்படுத்தும், மற்ற மனிதர்கள் சார்பாக ஏற்படுத்தும், மற்ற மனிதர்கள் தொடர்பாக உங்களுக்கு அவர்கள் மீது கனிவையும் பணிவையும் ஏற்படுத்தும். மற்ற மனிதர்கள் மீது நீங்கள் கோபப்பட மாட்டீர்கள், பொறாமைப்பட மாட்டீர்கள். பொறாமை என்பது வெப்ப குணம். எப்பொழுது எனக்கு பொறாமையும் கோபமும் இருக்கிறதோ நான் உண்ணக்கூடிய உணவு நன்மையான உணவு அல்ல. அதிலிருந்து பிறக்கக்கூடிய சக்தியும் கெட்ட சக்தியாக இருக்கின்றது, அது எனக்கு நன்மையை கொடுப்பதாக இல்லை. உங்களுடைய வயிறு எரிகின்றது, உங்களுக்கு பயல் செயல்படுகின்றது, உங்களுடைய மரமும் கட்டிக்கொள்கின்றது, உங்களுடைய வயிறும் ஜீர்ணிப்பதில்லை, அதிலும் உங்களுக்கு கெட்ட வாயுக்கள் நிரம்பிவிட்டன. பெரும் அரற்றலோடும் பெரும் ஒரு பாரத்தோடும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஒருபோதும் நம்முடைய உடலில் சீரான அழகான உணர்வை கொண்டும் சுகத்தை கொண்டும் வாடவில்லை. காரணம், மனதின் அடிப்படையிலிருந்து உருவாகுகிறது உங்களுடைய கேடுகள் அனைத்தும். அந்த மனதில் இறைத்தன்மை இல்லை, இறைத்தன்மை என்பது பணிவும் அடக்கமும் பொறுமையும். பெருமையும் பொறாமையும் நீக்கப்பட்ட அந்த குணம் இருக்கும் வரையில் நிச்சயமாக அழகான மனநிலையில் உங்களுடைய உடல் இயக்கங்கள் சுகமாக இருக்கும். பிற மனிதர்களின் பக்கம் நம்முடைய கண்கள் நீட்டப்படக்கூடாது. கெட்ட சக்திகள் நம்மை விட்டு நீங்க வேண்டும். நல்ல சக்திகள் நம்மிடம் இருக்கக்கூடிய சக்திகளோடு உயர்ந்தோங்க வேண்டும். அந்த இருக்கக்கூடிய சக்தி இறைவன் இப்பொழுது உங்கள் மீது கருணையோடும் பொறுமையோடும் பணிவோடும் இருக்கின்றானே, உங்களுடைய இயற்கையினுடைய பலவீனத்தை கொண்டுதான். நிச்சயமாக நீங்கள் மிக உயர்ந்த படைப்பாக படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். படைத்த படைப்பினங்களிலேயே அது உங்களுடைய உள்ளத்தில் இறைவன் உணர்த்தியும் இருக்கின்றான். மனிதனுக்கு நிகரான ஒரு படைப்பு இல்லை, இது உங்களுக்கு தெரியும். உள்ளத்தில் அமைக்கப்பட்டுக்கூடிய சத்தியம் இது. மலைகள் பெரிதாக இருக்கின்றன, அவ்விதமாக அல்ல. மனிதன் மலைகளையும் தாண்டுபவன். கடல் பெரிதாக இருக்கின்றது, அவ்விதமாக அல்ல. கடலையும் கடப்பவன். வானத்தில் அவன் நீந்துபவனாகவும் இருக்கின்றான், வானத்தை கடக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான். இவையெல்லாம் உங்களுடைய இருதயத்தில் இறைவன் அமைத்திருக்கக்கூடிய ஒரு தேவை. வானங்களும் பூமியும் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன, அல்லது இந்த வானங்களும் பூமியும் இறைவனுக்காகவா? அவன் இதற்குள் வாழ வேண்டுமா, நீங்கள் வாழ வேண்டுமா? படைத்த படைப்புகளில் தானும் உட்கார்ந்து கொண்டு அதையே நான் வாழ்வேன் என்று கூறக்கூடிய இறைவனா, அல்லது படைத்த படைப்புகள் உங்களுக்காக, அது உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது, அதனை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் என்பது உண்மை. அந்த உண்மை சத்தியமாக இருக்கும் பொழுது இந்த வானங்களும் பூமியும் உங்களுக்காகவா அல்லது இறைவனுக்காகவா? உங்களுக்காக அவை இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதனை இறைவன் அறிவிக்கின்றான் உங்களுடைய உள்ளத்தில். இந்த வானங்கள் முதலாக பூமி வரையிலும் இருக்கக்கூடிய எந்த ஒரு படைப்பையும் எந்த ஒரு பொருளையும் அப்படியானால் உங்களுடைய அடிமைகளாக காண்பீர்களா? உங்களை மிகைத்ததாக, உங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதாக, உங்களுடைய கட்டளைக்கு உடன்படாததாக நீங்கள் பார்ப்பீர்களா? இவை அனைத்தும் எனக்கு அடிமைக்கு அடிமையாக ஆக்கப்பட்டிருக்கின்றன, இதுதான் சத்தியம் என்பதை உணர்வீர்களா? ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையே உங்களால் எந்த ஒன்றையும் அறந்துவிட முடியாது. மாபெரும் அருளாளன் உங்களுடைய இறைவன். அவன் ஒருவனைத் தவிர இவற்றை படைக்கவில்லை. அல்லாஹ் என்பதனுடைய பொருளை இப்பொழுது அறியுங்கள். உங்களுடைய இருதயத்தோடு கலந்திருப்பவன் நன்மைகளை அளித்துக் கொண்டிருப்பவன் அல்லாஹ். அவனைத் தவிர இப்பொழுது ஓரளவுக்கு சுகமாக வாழ்ந்து கொண்டிருப்பது என்பது ஒரு காலம் நாம் அனுமானிக்க முடியாது. அதனை பற்றி நாம் உண்மையோ என்று சந்தேகப்படவும் வேண்டிய அவசியம் இல்லை. பொய்யாக இருக்குமோ என்றும் கலங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக அமைய வேண்டும். நீங்கள் எதனை விரும்புகின்றீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையாக அமைய வேண்டும். நீங்கள் விரும்பக்கூடிய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை இந்த நிலத்தில் அமைந்திருக்கின்றது. இந்த நிலம் வானங்கள் காரணமாக பாதுகாக்கப்பட்டதாகவும் உயிரோட்டம் மிக்கதாகவும் உங்களுடைய தேவைகளுக்கு வானங்களிலிருந்து இறைவனுடைய ஆதாரம் இறங்குவதாகவும் அதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை முழுமையடையும். ஒரு குறிப்பிட்ட காலத்தவணை வரையில் உங்களுக்காக அமைக்கப்பட்டுக்கொண்ட இந்த வாழ்க்கையில் அவனிடமிருந்து பாக்கியங்களை ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறதே தவிர நீங்கள் உங்களையும் சம்பாதித்துக் கொண்டு வாழவில்லை. உங்களுடைய கைகளும் கால்களும் எவற்றை சம்பாதித்து விட்டன, எவற்றை இந்த உலகத்தில் அவன் படைக்காததை படைத்து விட்டன என்பதை நீங்கள் காட்டுங்கள். ஒரு தானியத்தை நீங்கள் அங்கு விதைக்கின்றீர்கள், அந்த விதையை அமைத்தவர்கள் நீங்கள் இல்லை, அந்த விதையை படைத்தவர்கள் நீங்கள் இல்லை, படைப்பாளர். அந்த விதைக்குள் உங்களுக்கான தேவைகளை அமைத்தவன், அதற்கான உயிரோட்டத்தை அமைத்தவன், அதற்கான காலத்திட்டத்தை அமைத்தவன், எத்தனை காலங்களுக்கு அதில் பயிராக வேண்டுமென்று அந்த நிலத்திற்கு இந்த விதையை கொண்டு உயிர் கொடுக்கக்கூடிய அந்த சக்தியை அமைத்தவன் நீங்கள் அல்ல. நீங்கள் எதனை சாதித்தீர்கள்? விவசாயிகள் என்று கூறுவது அப்பட்டமான பெருமை இல்லையா? அவர்கள் எனக்கு உணவை தருகின்றார்கள் கூறுவது அசிங்கமான பேச்சாக தெரியவில்லையா? இது இறைவனிடத்தில் வெறுக்கத்தக்கதாக இருக்கின்றது. இறைவனுக்கு நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்துகின்றோம் என்று நீங்கள் அறியவில்லையா? இருந்தாலும் மனிதர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் உழைக்கின்றோம் ஒழுகின்றோம் என்று. வானத்திலிருந்து மழை நின்றுவிட்டால் நாங்கள் பூமியிலிருந்து தண்ணீர் பாய்ச்சோம் என்று கூறுகின்றார்கள். வானத்திலிருந்து இறக்கக்கூடிய குளிர்ச்சியான தண்ணீருக்கும் பூமியிலிருந்து இறைக்கக்கூடிய வெப்பமுடைய தண்ணீருக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. பூமியிலிருந்து நீங்கள் தண்ணீரை அதில் இறைக்கும் பொழுது அதில் கெட்ட விஷங்களும் கலந்திருக்கின்றன. உயிரோட்டம் இல்லாததன் காரணமாக அங்கு பூச்சிக்களும் புழுக்களும் உருவாகும். வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழையில் அங்கு பூச்சிக்கள் புழுக்கள் கிடையாது. ஏனென்றால் உயிரோட்டம் உள்ள சுத்தமான குளிர்ச்சியான நீர். உங்களுடைய அறிவை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். வானங்களிலிருந்து பெய்யாவிட்டாலும் பூமியிலிருந்து நான் தண்ணீரை பாய்ச்சிக் கொள்வேன் என்று. இப்பொழுது இன்னொன்றையும் இறைவன் அறிவிக்கின்றான், வானம் தேவையில்லை என்று. வானம் உங்களுக்கு எந்த விதத்திலும் பயன்படாதது, அது எனக்கு பயன்படவில்லை என்றாலும் பூமியிலிருந்து நான் நீரை ஏற்று இறைச்சிக்கொள்வேன் என்று கூறுகின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் பயிர் வளர்த்துவிட்டீர்கள், வானங்களிலிருந்து மழை கொட்டுகின்றது, வெள்ளம் பயிர்கள் மூழ்கின்றது. இப்பொழுது அந்த நிலத்தை நீங்கள் அந்த நீரை நீக்கி அதில் நீர்த்தன்மை தேவையான அளவுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற அளவுக்கு உறிஞ்சுவிடுங்கள் பார்க்கலாம். இறைத்து விடுவேன் தண்ணீரை என்னுடைய அறிவை கொண்டு என்று கூறினீர்கள், அந்த தண்ணீரை உறிஞ்சுவிடுங்கள். இப்பொழுது வெள்ளம் பயிரை மூழ்கடித்து விட்டது. எப்படி உங்களால் இதை செய்ய முடியும், சிந்தித்து பார்த்தீர்களா? வானங்கள் உங்களுடைய மனதில் என்ன இருக்கின்றதோ அதற்கு தகுந்தவாறு உங்களை இந்த பூமியில் வாழ வைக்க வேண்டும் என்ற கட்டளை அதற்கு இருக்கின்றது. நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் உண்மையைக் கொண்டே படைத்திருக்கின்றான், உங்களுக்கு புரிவதற்காக வேண்டி. உங்களுடைய உள்ளத்தில் ஒவ்வொன்றையும் அறிவிக்கின்றான். உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் இறைவன் தேவையில்லை என்று கூறும் பொழுது, அதாவது உங்களுடைய இருதயங்களில் இருக்கக்கூடிய சத்தியம் தேவையில்லை என்று நீங்கள் ஆகும் பொழுது, நீங்கள் சத்தியத்திற்கு விரோதமாக வாழ ஆரம்பிக்கின்றீர்கள். சுகமாக வாழ வேண்டும் என்பது சத்தியம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் சுகத்திற்கு பதிலாக அனைத்து மனதினுடைய துன்பங்களை கொண்டும் வாழ வேண்டிய சூழ்நிலைக்கும் ஆக்கப்பட்டு விட்டீர்கள். அந்த சூழ்நிலையில் சிலவற்றை நாம் அனுபவிக்கவும் ஆகிவிட்டோம், தொடங்கிவிட்டோம். கவலை நம்மை பற்றி கொண்டது. நாளைய வாழ்க்கை என்று இருக்கும்பொழுதே கவலை ஒன்றுதான், வேறு எதுவுமே இல்லை. இன்னும் கவலையுடைய உச்சகட்டமாக பயமும் இருக்கின்றது, பயத்தின் உச்சகட்டமாக அதிர்ச்சியும் காத்திருக்கின்றது. இதில் எந்த ஒன்றையும் நீங்கள் நீக்கிக் கொள்பவர்கள் இல்லை. கவலையிலிருந்து உச்சகட்டமாக பயம், பயத்திலிருந்து உச்சகட்டமாக உங்களுடைய அதிர்ச்சி. அங்கு அந்த அதிர்ச்சியில் உங்களுடைய உயிர் நீக்கப்படும். உயிர் வாழ்க்கை தான் வாழ்க்கையை தவிர உடல் வாழ்க்கை வாழ்க்கை அல்ல. உயிர் பாதுகாக்கப்படுவது நம்பிக்கையை கொண்டும் அழகான உணர்வுகளை கொண்டும், அது மனம் சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. இறைவனிடமிருந்து நான் என்னுடைய உயிர் பிச்சை பெற வேண்டும் என்று விரும்புவது காரணம், அவனிடம் புதிய உயிராற்றலும் படைக்கும் திறனும் இருக்கின்றது. அந்த உயிராற்றல் பசுமையாக இருக்கும், அதில் எனக்கு குளிர்ச்சியும் இருக்கும், என்னுடைய நோய்களும் நீங்கும், மீண்டும் நான் என்னுடைய சுகமான வாழ்க்கை தொடர முடியும். இதற்காகத்தான் நாம் இறைவன் பக்கம் திரும்ப வேண்டியவர்களாக நம்முடைய சூழ்நிலையை இறைவன் அமைக்கின்றான். உங்களை துன்பப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. புதிய வாழ்க்கை எப்படி இருக்குது என்பதை பாருங்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்க வேண்டி, உங்களுடைய இறைவனுடைய உதவி இல்லாமல் இந்த வாழ்க்கை இல்லை. ஆஸ்பத்திரிகளில் சேர்ந்து பிழைத்து வருகின்றீர்களே, அரைகுறையாக வருகின்றீர்களா, பிணங்களாக கிட்டத்தட்ட அப்படி வருகின்றீர்களா? செத்துவிட்டாலும் போதுமே என்று வீட்டிற்கு வந்து வாழ்நாள் முழுமைக்கும் மருந்துகள் சாப்பிடுகின்றோம் என்று, உணவுக்கு பதிலாக மருந்துகளை மாற்றிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுதும் நான் பிழைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை வைத்திருக்கின்றீர்கள். எப்படி பிழைக்க வேண்டும்? சுகமான உணர்வுகளை புதிய படைப்பாக அமைப்பானே, அந்த இறைவனுடைய ஆற்றலை கொண்டு நான் பிழைக்க வேண்டும் என்று விரும்பியிருக்க வேண்டும். அவன் என்னை வாழ வைக்க வேண்டும் என்று விரும்பியிருக்க வேண்டும். அவன் எனக்கு புதிய ஆகாரத்தை தர வேண்டும் என்று விரும்பியிருக்க வேண்டும். ஆனால் டாக்டர்கள் என்னை காப்பாற்றுவார்கள், உயிர் அளிப்பார்கள், அவர்களிடமிருந்து நான் மருந்துகளை ஏற்றுக்கொள்வேன், உணவுக்கு பத்தியமிடுவார்கள், என் உடல் மெலிந்து கொண்டிருக்கின்றது, என் உடலுக்கு செம்பே கிடையாது, எக்ஸசைஸ் என்ற பெயரில் அவர்கள் என்னை இன்னும் வாட்டி வளைப்பார்கள். அவர்களிடமிருந்துள்ள கேடுகளையும் அவர்களிடமிருந்துள்ள துன்பங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் ஒன்றுக்கு மேல் ஒன்று அதிகமாக்கிய நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்காக வாழ்க்கையின் ஒரு குறித்த காலத்தவணை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காலத்தவணையின் மீது நீங்கள் வாழ்ந்தே தீர வேண்டும். ஒருவருக்கு 50 வயது, ஒருவருக்கு 70 வயது, ஒருவருக்கு 90 வயது, ஒருவருக்கு 100 வயது, ஒருவருக்கு 5 வயது, ஒருவருக்கு 20 வயது. அவர்களுக்காக விதிக்கப்பட்ட அந்த நேரம் வந்துவிட்டால் அவர்களுக்கு அவகாசம் கிடையாது. அந்த நேரத்தில் அவர்களுடைய மூச்சு பிரியும், உயிர் பிரியும், உடல் அழியும். அறிந்து கொள்ளுங்கள், உயிர் பிரியும், அது அழியாது, உடல் அழிந்துவிடும். அந்த உயிரோட்டத்திலும் மனம் சேர்ந்து அது கைப்பற்றப்படுகின்றது. மனம்தான் உயிரை படைத்துக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையின் காரணமாக. அந்த மனதில் நம்பிக்கை தான் உயிரையும் பிரித்துக் கொண்டிருக்கின்றது. மனமும் உயிரும் வெவ்வேறானதல்ல, ஒன்றோடு இணைத்துக் கொள்ளுங்கள். அந்த மனமும் உயிரும் பிரியும். அந்த மனமும் உயிரும் நீங்கள் செய்த இறைவனுக்கு விரோதமான செயல்கள் பதிவாக்கப்பட்டிருக்கின்றன. நாம் செய்த கெட்ட வேலைகள் நம்முடைய மனதை கொண்டு நாம் யாருக்கெல்லாம் துன்பங்களும் பாவங்களும் செய்தோமோ அவையும் கலந்திருக்கின்றன. யாருக்கெல்லாம் நாம் துன்பங்களை கொடுத்தோமோ அதனுடைய சத்தியமும் சாட்சியமாக, என் உணர்வுகளின் சாட்சியமாகவே, கண்கள் சாட்சியமும் காதுகள் சாட்சியமும் ஐந்து புலன்களின் சாட்சியமும் மனதில் பதிவாகி இருக்கின்றது. அந்த பதிவை கொண்டுதான் உங்களுடைய உயிரோட்டமும் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த உயிர் தான் உங்களுக்கு அந்த ஸ்பரிசங்களையும் உணர்வுகளையும் பதிவாக்கி பின்னர் மனதிலும் அது சாட்சியமாக அமைத்திருக்கின்றது. நான் ஒரு பொருளை தொடர்ந்து அனுபவிக்கிறேன்னு சொன்னால், கையில் உணர்வு இருப்பதன் காரணமாக, உயிரோட்டம் இருப்பதன் காரணமாக, இந்த தோள்களில் இல்லை, தோள்கள் இருக்கின்றன, உயிரும் உணர்வும் மறந்து போய்விட்டது, தொற்றால் தெரியாது, எதையும் சொல்ல முடியாது. எப்பொழுது உணர்வை கொடுத்திருக்கின்றானோ நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு குற்றம் புரியும் பொழுது, ஒரு தேவையில்லாத மானக்கேடான விஷயங்களின் பக்கம் செல்லும் பொழுதும், பாவத்தின் பக்கம் செல்லும் பொழுதும், உங்களுடைய இருதயங்களை நீங்கள் மூடிக்கொள்பவர்கள் இல்லை, உங்களுடைய கண்களை நீங்கள் செய்யும் காரியங்களில் இருந்து மறைத்துக் கொள்பவர்களும் இல்லை. அவ்விதமாக இறைவன் அமைத்திருக்கின்றான் உங்களுடைய கண்களையும் காதுகளையும் தோள்களையும் கைகளையும் கால்களையும் உங்களுக்கு எதிரான சாட்சியமாக. மனிதர்களிலிருந்து மறைப்பெற்றீர்கள், உங்களுக்காக படைத்தானே உணர்வுகள், கண்களையும் காதையும் மூக்கையும் படைத்தானே, தோள்களையும் படைத்தான், கைகளையும் கால்களையும் படைத்தானே. அதில் உணர்வுகள் இருக்கின்றன, அவற்றில் அது பதிவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது, அதை சாட்சியம் மனதில் அமைந்துவிட்டது. நாம் யார் என்பதை இப்பொழுது அறிய முடியும். ஊருக்கு நீங்கள் மறைப்பதோ வெளிப்படுத்துவதோ முக்கியமல்ல, உங்களுக்கு நீங்கள் உங்கள் இறைவனிடமிருந்து நேரடியாக கிடைக்கக்கூடிய வெகுமதியையும், அல்லது நான் செய்த பாவங்களுக்காக நேரடியாக அவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய தண்டனையையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். நன்மைக்கு நன்மையை கூடி, தீமைக்கு தீமையை கூடி நீங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டியவர்கள். உங்களுடைய நீரும் உங்களுடைய காற்றும் உங்களுடைய உணவும் வானங்களிலிருந்து இறங்குகின்றன. உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது என்னவென்றால், உங்களுக்கு வாழ்க்கைக்கு உரியவை அனைத்தும் வானங்களிலிருந்து இந்த பூமியின் மீது நிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு அணுவின் மீதும் அவற்றுடைய சாயல் இருக்கின்றது. நான் பாவங்கள் செய்யும் பொழுது எனக்காக ஒவ்வொன்றும் மாறிவிடுகின்றது. எனக்கு விரோதமாக வானங்கள் முதலாக பூமி வரையும் என்னுடைய உலகம் தனி. நான் மன்னிப்பு கேட்டு திரும்பும் பொழுது அதுவும் மாறுகின்றது. எனக்கு மூச்சு இறைக்கின்றது, உன்னருக்கு மூச்சு இறைக்கக்கூடிய சுகமாக இருக்கின்றது. கொஞ்சம் நடந்தாலும் நெஞ்சு வலிக்கின்றது, சுவாசம் தடைபடுகின்றது, வியர்த்து ஊற்றுகின்றது, மற்றவர்கள் குளிர்ச்சியோடு இருக்கின்றார்கள், அழகாக இருக்கின்றார்கள். எனக்குள்ள வானமும் பூமியும் தனி, உங்களுக்குள்ள வானமும் பூமியும் தனி, ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்ப வானங்களும் பூமியும் தனித்தனியாக இருக்கின்றது. அத்தியாயம் 51 வசனம் 22 இறைவன் கூறுகின்றான், நீங்கள் வாக்களிக்கப்பட்டவையும் உங்களுடைய வாழ்வின் ஆதாரமும் வானங்களில் இருக்கின்றன. அங்கிருந்து பூமியின் மீது உங்களுக்காக பிரத்யேகமாக விளையும் ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தனியே முறை அவர்களுடைய குணநலன்களுக்கு ஏற்ப. இவற்றில் ஒன்றையும் நீங்கள் படைக்கவில்லை, இறைவனுடைய அதிகாரத்தில் இருக்கின்றது. இந்த எந்த ஒன்றிலும் இவற்றுடைய அதிகாரம் உங்கள் மீது இறைவன் சாற்றிவிடும் பொழுது, நீங்கள் இறைவனிடம் திரும்புவதை தவிர்த்து மனிதர்களிடம் நீங்கள் திரும்பி இவற்றிலிருந்து என்னை காப்பாற்று என்று கூறும் பொழுது, உங்களுக்கு வேதனைகள் படிப்படியாக அதிகமாகின்றது. உடனே அல்ல, நாம் உணர்ந்து தெரிந்தும் பொருட்டு நம்முடைய முயற்சியின் காரணமாக ஒவ்வொரு செயலும் எனக்கே விரோதமாக நான் அமைத்துக் கொண்டிருக்கின்றேன். உதாரணமாக நான் டாக்டரிடம் செல்லும் பொழுது ஒரு சின்ன மூட்டு வழிக்காக நான் சென்றேன் என்றால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்திலேயே நாம் கண்டிருக்க வேண்டும், டாக்டரிடம் எனக்கு எந்த விதமான சுகமும் இல்லை. ஆனால் சுகம் வேண்டும் என்று மனதில் விரும்பிக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வேண்டுதலுக்காக வேண்டி உங்களுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில்தான் உங்களுடைய சுகவீனம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருப்பதன் காரணமாக உங்களுடைய சுகவீனம் போகக்கூடிய அந்த வேகம் கட்டுப்படுத்தப்பட்டு நாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுகத்தில் சுகவீனத்தில் பழகிக்கொண்டு வாழ்ந்து வருகின்றோம். ஒவ்வொரு சுகவீனமும் பழக்கப்படும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அதிகபட்சமான வேதனையை நாம் பழகிவிட்டோம். துன்பத்தோடு ஒரு சுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னமும் சுகமாக வேண்டும் என்ற உணர்வு இருக்கின்றது. அந்த உணர்வை இப்பொழுதாவது நீங்கள் மதித்து திரும்புங்கள். உங்களுடைய மூட்டுக்கள் தேய்ந்து போனாலும் வேறு மூட்டுக்கள் நான் மாற்றிக்கொள்வேன் என்ற அடிப்படையில் நாம் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் எனக்கு வாழ்க்கை இருக்கிறது என்று எந்த அளவுக்கு என்றால், சுகமாக வேண்டும் இப்பொழுது இருக்கக்கூடிய சின்ன ஒரு கஷ்டம் சுகமாக வேண்டும் என்று இருக்கும் பொழுது இது முற்றிப்போய் மூட்டு தேய்ந்து போகும் என்ற அளவுக்கும் நான் கற்பிக்கப்பட்டு விட்டேன். இதற்குள்ள நான் பயப்படவில்லை. வேறு மாற்று மூட்டை வைத்துக் கொண்டு நான் வாழ்வேன். நிச்சயமாக நாம் நம்முடைய பாதையில் வெகு தூரம் இறைவனை விட்டும் வழிகடுத்தப்பட்டு விட்டோம் கெட்ட சக்திகளின் காரணமாக. நீங்கள் அறிய வேண்டும், நன்மையான உணர்வை கொண்டு இறைவன் உங்களுக்கு வாழ்க்கையை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களுடைய கெட்ட அறிவை அதிகமாக பெருமை கொண்டீர்கள். மனிதனுடைய வழிமுறையை இறைவனுடைய வழிமுறைகளை காட்டிலும் படித்தவர்கள் என்று நீங்கள் யாக்கிக் கொண்டீர்கள். இறைவன் நிச்சயமாக கேட்டுக்கொண்டான். வானங்களும் பூமியும் கேட்டுக்கொண்டன, உங்களுக்காக மாற இருக்கின்றன. ஒவ்வொரு அணுவும் வானங்களும் உலக பூமி முறையில் தனித்தனிய முறையில் தனித்தனி உலகமாக பிரிகின்றது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் இப்பொழுதும் சரி, ஒரே வானம் பூமி அல்ல. ஒருவருக்கு அது நன்மை இருக்கின்றது, ஒருவருக்கு அது கேடு இருக்கின்றது. ஒரே காற்று, ஒரே சூழ்நிலை, ஒருவருக்கு ஜலதோஷம், ஒருவருக்கு தும்மல், ஒருவருக்கு மூக்கடைப்பு, ஒருவருக்கு சுகமான உணர்வு. தனித்தனியான உலகம் பார்ப்பதற்கு உங்களுடைய அறிவுக்கு ஒரே மாதிரி வானமும் பூமியும் அவ்விதமாக அல்ல. நீங்கள் உங்களுடைய எண்ணத்தின் மீது உறுதியாக நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் சுகமான உணர்வுகளின் மீது நிலைத்திருந்து வாழ்வதற்காக பணிக்கப்பட்டிருக்கின்றேன். அழகான வாழ்க்கைக்காக வேண்டி இறைவனுடைய கருணையை கொண்டு விரும்புகின்றேன். உங்களுக்காக நன்மைகள் வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். சுகவீனங்கள் ஏற்படக்கூடாது என்று விரும்ப வேண்டும் இப்பொழுது. ஏனென்றால் சுகவீனங்களை எதிர்பார்த்திருக்கின்றேன். முதலாவது என்னுடைய பிரார்த்தனை, நான் சுகவீனங்களில் வாழக்கூடாது, என் இறைவன் எனக்கு உதவ வேண்டும் என்று நினைத்து நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும், விரும்ப வேண்டும். நம்பிக்கை என்பது விருப்பத்தை விட கொஞ்சம் கீழானது. விருப்பத்தை சந்தேகப்படும் பொழுது பிறகு நம்பிக்கை கொள்ள வேண்டும். இரண்டாம் தரமான வார்த்தை வேண்டாம், விரும்புங்கள். நம்பிக்கை கெட்ட வார்த்தை, விருப்பம் அழகான வார்த்தை. உங்களுடைய இறைவன் கொடுத்ததை நீங்கள் விரும்ப வேண்டும். அதற்கு மாற்றாக நீங்கள் எண்ணம் கொள்ளாதீர்கள், நம்முடைய நன்மைகளெல்லாம் நாம் இழந்துவிடுவோம் என்று. அப்படியான ஒரு வாழ்க்கைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கெட்ட சக்திகள் என்னிடம் இருக்கின்றன, பெருமையும் பொறாமையும். அதன் காரணமாக மூச்சு இறைக்க ஆரம்பிக்கின்றது. என்னை அறியாமலேயே மூச்சு இறைக்க ஆரம்பிக்கின்றது. ஏனென்றால் நான் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன், எனக்கு இப்படி வாழ்க்கை இல்லை, அப்படி வாழ்க்கை இல்லை என்று. மனம் மட்டும்தான் வாழ்க்கைக்கான ஒரே ஆதாயம், பொருள்கள் அல்ல. மனம் பாதிக்கப்பட்ட நிலையில் பொருள்களுக்கு எந்த வேலையும் இல்லை. மனம் சுகமாக இருக்கும் நிலையில் உங்களுக்கு அளவிடப்பட்ட வாழ்க்கையை, உலகத்தின் ஆதாரத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு என் இறைவனே இவற்றை எனக்கு அதிகரித்துக் கொடுப்பாய் என்று கேளுங்கள். உள்ளத்தின் சுகத்தை பாதுகாத்துக் கொண்ட நிலையில், உள்ளத்தின் சுகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரே வழியானது நம்பிக்கை என்ற ஒன்றை வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களே, அவ்விதமாக அல்ல. நம்பிக்கைக்கும் உயர்வாக விருப்பங்களை மேற்கொள்ளுங்கள். அந்த விருப்பம், நான் ஒன்றை விரும்புகின்றேன், என்னுடைய குழந்தைகள் நல்ல குணவான்களாக வளர்ந்தோங்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். விரும்பத்தான் முடியும், நீங்கள் கற்பிக்க முடியாது. எனக்கு கோபம் அதிகமாக இருக்கின்றது, என் குழந்தைகள் என்னை போன்று வந்துவிடக்கூடாது என்று விரும்புகின்றேன். எனக்கு ஆத்திரம் அதிகமாக இருக்கின்றது, என் குழந்தைகள் அப்படி ஆகிடக்கூடாது என்று விரும்புகின்றேன். ஆனால் இப்பொழுது உள்ள நிலை என்னவென்றால், அந்த குழந்தைகளுக்கும் கோபமும் ஆத்திரமும் வரும்பொழுது என்ன மாதிரியே குணன் பெருமைப்பட்டுக் கொள்ள குணம் தான் இருக்க தவிர, இது கெட்ட குணமாக இருக்கின்றது, எனக்கும் மாறுவதற்கு வழியில்லை, அவர்களுக்கும் இந்த குணம் கூடாது என்று விரும்பவில்லை. என் குழந்தை துருதுருவென்று இருக்கின்றான் என்று கூறுவீர்கள். எதுக்காக துருதுருவென்று குணம் என்ன சாதிக்க போறான்? அப்படி அமைதியும் பொறுமையும் கொண்டு வாழ வேண்டுமே, இப்படி இருக்கின்றானே என்று இறைவனும் கேட்க வேண்டும். என்னை போன்று வந்துவிடக்கூடாது, நீ விரும்பும் அந்த வாழ்க்கையில், அந்த குணரசியங்களில் என்னுடைய குழந்தையை நீ வளர்த்துக்கொடு என்று கேட்க வேண்டும். என்னை போன்று, என் அப்பாவை போன்று, என் தாத்தாவை போன்று இந்த கெட்ட குணங்களோடு வாழும் பொழுது அதை பெருமை கொண்டு பேசக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு கூடாது. விருப்பம் உங்கள் கைகளில் இல்லை, விரும்புவது மட்டும்தான் உங்கள் கைகளில். இறைவன் கொடுத்த மாபெரும் அருள் அது. இந்த விருப்பத்தில் நீங்கள் வாழ்ந்து வர வேண்டும். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான், நீங்கள் நம்பிக்கை கொள்ளாதீர்கள், அது உங்கள் கைகளில் இருப்பது போன்று தோன்றிவிடும். விரும்புங்கள், அது நான் உங்களுக்கு கொடுத்தால் தேவை கிடையாது என்ற அச்சத்தையும் தேவையையும் என் புறம் உங்களுடைய மனதை ஈர்க்கும். விருப்பமுடைய மக்கள் இவர்களைத்தான் இறைவன் அறிக்கின்றான் மனிதர்களே என்று. மனிதன் என்றால் விருப்பங்களோடு வாழ வேண்டும், பொறுமையோடு வாழ வேண்டும். நிச்சயமாக அது உண்டு என்ற சத்தியத்தை கொண்டு அவர்கள் மனம் அமைதி பெற வேண்டும். நம்பிக்கையை கொண்டு அவர்களுடைய மனம் அமைதி பெற வேண்டும் என்பதில்லை, சத்தியத்தை கொண்டு. இறைவன் உங்களுக்கு நன்மையை நாடியிருக்கின்றானா தீமையை நாடியிருக்கின்றானா என்று உங்களுடைய உள்ளத்தை பாருங்கள். வானங்களும் பூமியையும் உங்களுக்கென்று படைத்தது உண்மைதானே என்பதை உங்களுடைய உள்ளம் பார்க்கட்டும். வானங்களும் பூமியும் இறைவனுக்கு தேவையில்லை, அவன் படைத்தவன் உங்களுக்காக. அற்பமான இந்த உலகத்தில் சீக்கிரமாக உங்களுடைய நன்மைகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். வானங்களின் பூமியின் மேலாக நீங்கள் உயர்ந்து வாருங்கள், அவை உங்களுக்கு அடிமை என்பதை. ஆனால் இவற்றிற்குள் ஒவ்வொரு பொருளையும் தெய்வம் என்று வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். என்னுடைய உள்ளத்தில் எதனை நான் விரும்புகின்றேனோ அது தெய்வமாக ஆகிவிட்டது, நீங்கள் அறிய மாட்டீர்கள், அவ்வளவுதான். அது கிடைத்தால் எனக்கு மனசுக்கு சந்தோஷம். ஆனால் அதையும் மிஞ்சி அகிலங்களில் நான் உங்களை வாழ வைக்கின்றேன், சுகமாக வாடுங்கள். இவை எந்த ஒன்றும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது, என்னுடைய திருப்தியை நீங்கள் பெற வேண்டும் என்று இறைவன் அறிவிப்பதை விட அதை நான் மறந்த நிலையில் இவையெல்லாம் எனக்கு வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள், அவை வேண்டாம், அவற்றினுடைய பலன்கள் உங்களுக்கு வேண்டும். ஒரு மலை உச்சிக்கு போய் பெரிய ஒரு அழகான சீனரியை பார்க்கணும், அது அவ்வளவு வேண்டுமா, அதனுடைய பலன்கள் ஒரு செகண்ட்ல நான் அனுபவிக்கலாம். ஆயிரம் 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 ஏக்கர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை மலையின் உச்சின்னு பார்க்கும் பொழுது ஒரு செகண்ட்ல அதனுடைய அழகை நான் அனுபவிக்கலாம், அல்லது கீழடங்கி அவ்வளவையும் தலைவி பார்த்து தேடி பார்த்து ருசி பார்த்து நான் அனுபவிக்கணுமா? உங்களுடைய வாழ்க்கை இரண்டாம் தளமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். ஒரு செகண்ட்ல வானங்களின் பூமியுடைய பலன்கள் உங்களுக்கு வேண்டும், அதனை அனுபவியுங்கள். வானங்களின் பூமியை நான் தொட்டு பார்க்க போறேன், அளந்து பார்க்க போறேன், டைமென்ஷன் என்ன, பெரிமீட்டர் என்ன, ரேடியேஷன் ரேடியன்ஸ் என்ன, இதெல்லாம் பார்க்கறது உங்களுடைய வேலைகள். இது எப்படி எங்கிறது எல்லாம் தேவையில்லை. என்ன வேண்டும் உங்களுக்கு? நிச்சயமாக அவர்களுடைய படைத்தவர்கள் நீங்கள் இல்லை, இவை அனைத்தும் படைத்தவன் இறைவன் தான். அவற்றுடைய பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு சொன்னால், ஒரு கொல்லல் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அந்த சாப்பாடு அப்படியே மனமாக வெளியேறி விடுகின்றது, தண்ணீரும் அப்படியே வெளியேறி விடுகின்றது, அதனுடைய உயிர் சக்தியை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். பொருள்கள் வேண்டுமா, பலன்கள் வேண்டுமா? இந்த காற்று இருக்கிறது நல்ல குளிர்ச்சியாக இருக்கிறது, ஒரே சமயத்தில் அவ்வளவையும் மூச்சு வாங்கிட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு கொஞ்சமாக சுவாசிக்கலாமா? அவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய கெட்ட குணங்கள் அவ்வளவும் அழகாக்கப்பட்டுவிட்டன. இந்த கெட்ட குணங்கள் அதற்குரிய சக்திகளும் உங்களுக்காக இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதையும் மீறி இறைவனுடைய ஆற்றல் மிக்க அழகான நன்மையையும் சத்தியத்தையும் உண்மையும் அறிவிக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் நம்புங்கள், விரும்புங்கள், நம்பிக்கை கொள்கின்றீர்கள். அதன் காரணம் பொருள்களாக பார்த்தன் காரணமாக நம்பிக்கை கொள்கின்றீர்கள். பொருள்கள் இல்லை என்றால் விரும்பத்தான் முடியும், உருவ வழிபாடு கூட. இது அழகாக இருக்கிறது, இது அழகாக இருக்கிறது, அழகாக இருக்கின்றது, அதில் பலன்கள் இல்லை. நகைகள் போட்டுக்கிறோம், அழகாக இருக்குது, என்ன பலன் இருக்கு? பலன் சொல்லுங்க பார்ப்போம். நாலு பேர் காற்றத்துக்கு தவிர வேறு எதுக்கு உபயோகப்படும்? அல்லது எனக்கு நாளைக்கு தரித்திரம் வரும், அப்போ இந்த பணத்தை கொண்டு நான் வச்சு வாழ்ந்து கொள்வேன்கிற இந்த கெட்ட ஒரு எண்ணத்தை கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்ன மனசை வச்சுட்டீங்களோ நிகழ்ந்துருமே. நகை எதுக்கு? இன்வெஸ்ட்மெண்ட்டு. எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு? இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன், நாளைக்கு எனக்கு தரிசனம் வரும், நல்ல அழகான ஒரு எண்ணம். அந்த தரிசனம் வரும்போது நான் விட்டு வாழ்ந்து கொள்வேன், நடக்கப் போகிறது. இப்போ நகை வச்சுக்கலாமா வேண்டாமா? இருந்தால் வீட்டுக்கு ஊருக்கு காட்டுவேன், பெருமையை காட்டுவேன், அவ்வளோதான். பெருமைங்கிறது உங்களுக்கு அவசியமா இல்லையா? தேவையா? தேவைன்னு சொல்லக்கூடியவங்க தான் அவ்வளோ பேர். நாலு பேர் மதிக்கணும். இறைவனுடையே அனுக்கிறேன் வேண்டாமா? நாலு பேர் மதிக்கணுமா? பெருமை கொண்டு வாழும்போது இறைவன் அனுக்கிறம் அங்கே இருக்காது. உங்களை பற்றி இறைவன் திருப்தி அறிவதில்லையே, எப்படி அவனுடைய விருப்பங்கள் எல்லாத்தையும் நீங்கள் உணர முடியும், முதலில் கிரகிக்க முடியும்? என்ன வேண்டும் என்று விருப்பம் கொள்வதற்கு முன்பாக அது தேவை என்பதை உணர வேண்டுமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எதுக்கு பணம் கேட்டு? இப்போ அந்த பணத்துக்கு வேல்யூ கிடையாது. பணம் எல்லாம் வாழ்ந்துன்னு இருக்கிறோம், கையில் பைசா எல்லாம் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அச்சரிச்சு நோட்டு அவ்வளோ பேரும் எம்எல்ஏஸுக்கும் எம்பிஸுக்கும் போயிடுச்சு. அவங்க வந்து 16,000 கோடி 15,000 கோடின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வச்சுருக்காங்க, அவங்களும் வாழ்ந்துருக்குறாங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? பணத்தை கொண்டு தான் வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் நம்ம செத்தாக போயிட்டோம், யார் வாழ வைக்கிறது? வெறும் 2,000 ரூபாய் நோட்டுக்கு வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கணும் எப்படி அது? இந்த 2,000 பைசாக்கு சம்மந்தம் இது கிடையாது, அது பொருத்தம் கிடையாது, சமம் கிடையாது, எப்படி வாழ்ந்துட்டுருக்கீங்க? இது இறைவன் உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு அழகான நிஜங்களில் பணம் தேவையில்லை, நான் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நேற்று வரைக்கும் 10,000 ரூபாய் வாழ்ந்துட்டு இருந்தேன், எனக்கு 2,000 ரூபாய் வாழ்ந்துட்டு இருக்கணும், எப்படி யோசிச்சு பாருங்கள்? நிறைய பணம் வேணும் நினச்சிட்டு இருக்கேன், இந்த பணமே இல்லாமல் நாளைக்கு ஆயிடும். இனியும் நம்மீது கொடுமையான ஆதிக்கம் புரிபவர்களை நம் வாழ்நாள் முடியும் வரைக்கு இறைவன் செய்துவிடுவான் என்று உங்களுக்கு இப்பொழுது அறிவிக்கின்றான். இதுக்கு மேல மோசமான ஆட்சிகள் வரும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு சாதகமான ஆட்சி வரும்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் மோசமாகி கொண்டிருக்கின்றது. ஒரு ஆட்சிக்கு பிறகு அடுத்த ஆட்சி, அடுத்த ஆட்சிக்கு பிறகு அடுத்த ஆட்சி. ஒருவருக்கும் மக்கள் மீது எந்த விதமான நன்மையை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. மக்களை அடிமைப்படுத்தி வாழ வேண்டும், நாங்கள் அதிகார வர்க்கங்கள் என்று எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். இதில் அவர்கள் சுகமும் கண்டுவிட்டார்கள். அவ்வளவு வசதிகளும் பெருமையும் எனக்கு மட்டும்தான், மனிதனுக்கு கூடாது. போலீஸ் சொன்னால் மனுஷங்களுக்கு தான், மக்களுக்கு தான், எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு நீதியும் நியாயமும் கிடையாது. உங்களுக்கு நீதியும் நியாயத்தையும் கொண்டு நான் பேசுவேன். நீங்கள் எளி அளவுக்கு ஒரு தவறு செஞ்சாலும் அதை பெருசாக்குவேன். நாங்கள் மலை அளவுக்கு தவறு செஞ்சாலும் அப்படி ஒரு வார்த்தை பேச மாட்டோம். நாமும் ஏற்றுக்கொண்டோம். அவர்கள் உங்களை துச்சமாக மதித்தார்கள். அவர்கள் உங்களை துச்சமாக மதித்தார்கள், நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள். இதற்கு மேல் எவ்விதம் இறைவன் நமக்கு உதவி செய்வான் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அத்தியாயம் 43:54, ஆட்சியாளர்களில் ஒரு குறிப்பிட்ட ஆட்சியாளன் ஃபிரௌன் எனப்படுபவன் மக்களை துச்சமாக மதித்தான். தங்களை இறைவனுக்கு சமமாக மதித்து கொண்டவன் கொடுமையான சட்டத்திட்டங்களை அமைத்தான். அவர்களை துச்சமாக மதித்தான். இவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு அதே நிலைமை நமக்கு. உங்களை மனுஷங்களாக பார்க்கக்கூடிய ஆட்சியர்கள் இருக்காங்களா, ஆனால் தாங்கள்லாம் இறைவனுக்கு சமமானவர்கள் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அவர்களிடம் இருக்கின்றது. உங்களை துச்சமாக மதிக்கின்றார்கள். பணம் கொடுக்க முடியாது, என்ன செய்வேன்னு கேட்குறாங்க. இருக்கிற பணத்தை நான் உபகரிச்சுட்டு என்ன செய்வேன்னு கேட்குறாங்க. நீ எவ்வளோ கட்டம் தேவையே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ உங்களை வாழ வச்சுட்டுக்கிறது யார்? இந்த சுகம் கண்ட பிறகு எனக்கு அடிமைகளாக 120 கோடி மக்களும் இருக்க வேண்டும் என்று சுகம் கண்ட பிறகு இவர்கள் இதற்கு மேல் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் நன்மையை செய்வாங்க நினைக்கிறீங்களா? நாம் பணிந்து விட்டோம், இதுதான் வாழ்க்கை என்று நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம். ஆனால் உள்ளத்தில் இருக்கிறீங்களா, நான் ஒருவன் தான் உங்களுடைய அரசன், நான் தான் உங்களுடைய இறைவன் என்று கூறுகின்றான். நான் தான் உங்களுக்கு வானங்களிலிருந்து மழையை கொண்டிருக்கின்றேன், காற்றை அமைத்தோன், நீரை அமைத்தோன் நான் தான். உங்களுக்கு பகிர்ந்தெடுத்துக் கொண்டு போனோம் நான் தான். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுதாவது உங்களுக்கு உலகம் ஒன்று தான், நீங்கள் நாடுகளாக துண்டாடினீர்கள். உங்களுக்கு அரசன் ஒருவன் தான், என்னை மறந்து விட்டீர்கள். உங்கள் மீது கொடுமையாக ஆதிக்கும் பிரிவுகளை நான் வாழ முழுமைக்கும் ஆக்கிடுவேன். காரணம், துச்சமாக நம்மை மதிப்பவர்களை நாம் எஜமானர்களாக ஏற்றுக்கொண்டோம். கனிவோடும் பணிவோடும் உங்கள் மீது அக்கறையோடும் உங்களை வாழ வைக்க வேண்டும், அகிலங்களில் உங்களை வாழ வைக்கும் என்ற அந்த உன்னதமான மாபெரும் இறைவனுடைய ஆற்றலாக இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களை நீங்கள் துச்சமாக மதித்தீர்கள். இதன் காரணமாக இறைவன் கூறுகின்றான். அத்தியாயம் 7:167 இவ்விதமாக நீங்கள் சொல்கிறீர்களானால் வாழ்நாள் முழுமைக்கும் உங்கள் மீது கொடுமையாக ஆதிக்கம் பொறிபவர்களை நான் அமைத்து விடுவேன் என்று இப்பொழுது எச்சரிக்கை செய்கின்றேன். நிச்சயமாக இது நிகழும். இவ்வளவு நிகழ்ந்து விட்டது, இது மட்டும் நிகழாது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அவ்விதமாக அல்ல. நரக வேதனையில் உலகமடை நாள் வரையில் நீங்களும் உங்களுடைய சந்தைகளும் உங்களுடைய குழந்தைகளும் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை உலகம் முற்றிலுமாக சுற்றி வர நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. யார் மனிதர்களாக மாறுகின்றீர்களோ அவர்களுக்கு நான் ஒருவன் தான், நான் அமைப்பேன் அரசன் யார் என்பதை நீங்கள் தேர்ந்தெடுப்பவர்கள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டுமென்றால் இன்று நீங்கள் மனிதர்களிடம் திரும்பாதீர்கள். இறைவன் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கின்றான். அருள் உங்களிடம் இருக்கின்றது. நான் இன்னமும் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய அருளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னமும் இதனை உணர்த்துவதற்கு காரணம் என்னுடைய அருள் இருக்கின்றது. இப்பொழுது திரும்பங்கள், நான் உங்களுக்கு அரசனை நியமிக்கின்றேன் உலக அளவில். நீங்கள் தேர்ந்தெடுக்கின்றேன் என்று வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களே, மறந்துவிடுங்கள். இனி உங்களுக்கு தேர்தலும் கிடையாது, ஓட்டும் கிடையாது. அடிமைகள் நீங்கள், நீங்கள் மனிதர்கள் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் பேசுகின்றோம். உங்களுடைய இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு செய்தியும் விளங்கிக் கொண்டிருக்கிறது, கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அவர்கள் மேல்கட்டு மக்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அவர்கள் இன்னமும் இன்னமும் பலம் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பொருள்கள், மனம் என்ற ஒன்று இல்லை, அங்கு விரும்பிக் கொண்டிருக்கின்றது. ஒருவன் மற்றவனை அடித்து வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கின்றது. ஒரு ஆட்சியாளன் மற்ற ஆட்சியாளனை நொறுக்கித் தள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. வீடுகளுக்குள்ளேயே போட்டி, ஒருவனை அடித்துவிட்டால் நாம் அந்த அதிகாரத்தில் கொண்டு விடலாம் என்ற போட்டி. இவ்விதமாக ஒரு ஒட்டுமொத்த சமுதாயம் இந்த உலகத்திலேயே நரகம் என்ன என்பதை அனுபவிக்கக்கூடிய அந்த வாழ்க்கையின் பக்கம் திரும்பிவிட்டது. ஆக உங்களுடைய மனதை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன், உங்களுக்கும் பொருள் கொடுத்து விட்டால் நீங்களும் அவர்களை கொண்டே ஆகிவிடுவீர்கள். ஏன் பொருள் கொடுக்கவில்லை? கொஞ்சம் நல்ல குணம் இருக்கின்றது, சொல்லிக் கொடுக்கும் பொழுது மனம் ஆழ்ந்து அடைகின்றது, இது எனக்கு வேண்டும், இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணம் வருகின்றது. அவர்களுக்கு அந்த எண்ணம் இல்லை, அவர்களை வழியில் விட்டுவிட்டேன். அத்தியாயம் 9:55. அவர்களுடைய செல்வங்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள், உங்களுக்கு அதுபோன்று வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள், ஒருபோதும் விரும்பாதீர்கள். அவர்களுடைய கேடு அவர்கள் மீது சுமந்து கொண்டிருக்கின்றது, அவர்கள் மனம் வெறுமையாகிவிட்டது. அவர்களுடைய மனதில் எந்த விதமான என்னுடைய ஆறுதலுக்குரிய பேச்சும் கிடையாது, குளிர்ச்சியும் கிடையாது. அவர்களுடைய செல்வங்களும் அவர்களுடைய அதிகாரமும் அவர்களுடைய மக்கள் தொகையும் நிச்சயமாக உங்களை ஆச்சரியப்படுத்த வேண்டாம். 9:55. ஏன் அவர்களுக்கு அதை கொடுத்திருக்கின்றான்? அவற்றை கொண்டு இந்த உலகத்திலேயே அவர்களை வேதனை செய்யவும், இன்னும் இறைவனை மறந்த நிலையில் அவர்கள் உயிர் பிரிவதையும் அவன் விரும்புகின்றான். ஒட்டுமொத்த குற்றங்களுக்கு அவர்கள் மறுமையில் பதில் சொல்ல வேண்டி இந்த நிகழ்வு ஒவ்வொருவருக்கும் நிகழும். நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய செல்வங்களும் அவர்களுடைய மக்களும் அவர்களுக்கு பெரும் சோதனைகளாக இருந்தன. அந்த சோதனையை சோதனையாக பார்க்கவில்லை, தனக்கு பெருமையாக கொண்டார்கள். பெருமை கண்ணை மறைத்துவிட்டது, அகக்கண் மூடப்பட்டுவிட்ட நிலையில் இது கேடு என்று அவர்கள் பார்க்க முடியாத சூழ்நிலையில் அவர்கள் அமைக்கப்பட்டுவிட்டார்கள். 9:55 நமக்கு மிக உறுதியான ஒரு எச்சரிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. செல்வங்களிலும் அதிகாரங்களிலும் மக்கள் தொகையிலும் அவர்கள் அதிகரித்துக் கொண்டிருப்பது உங்களை, அவர்கள் உங்களுக்கு எதிராக திரும்பிவிட்டார்களே, இனி என்ன செய்வது என்று கவலை கொள்ள வேண்டாம். அவர்களுக்கு அளித்திருப்பதற்கு காரணம் அதை கொண்டே, அவர்கள் எவற்றை சம்பாதித்தார்கள் அவற்றை கொண்டே இந்த உலகத்தில் அவர்கள் நரக வேதனை அனுபவிப்பதற்காகவும், இனி இறைவனே இல்லை, என் கதி எப்படி ஆகிவிட்டது என்று இறைவனை மறந்த நிலையில் அவர்கள் உயிர் பிரிய வேண்டும். நிம்மதி அடையாத ஆன்மாவாக இது அவர்கள் மீது விதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. இந்த நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது என்று பயப்படுங்கள். இன்று நமக்கு பணமோ காசோ ஒரு அளவுக்கு கூட கிடையாது. இருந்ததும் பிடுங்கிக் கொண்டார்கள். 100 ரூபா தருவேன், 200 ரூபா தருவேன், 1000 ரூபா தருவேன் சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஒரு மாதம் பூரா 2000 ரூபா வாழ்ந்து சொல்லிருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு கொடுமை செய்ய முடியாது. இதற்கப்பாலும் உண்டு, இன்னும் கொடுமையான ஆட்சியாளர் வருவார்கள் என்று எச்சரிக்கின்றான். இப்பொழுது வேண்டாம் இறைவனை என்று விரும்புங்கள், இறைவன் பக்கம் திரும்புங்கள். அவன்தான் நம்முடைய அரசன். அவனுக்கு நிகராக எந்த ஒரு இறைவனும் கிடையாது. அவன் ஒருவனைத்தவர் இல்லை. அல்லாஹ் அல்லாஹ் என்பதிலே பொருள் நீ ஒருவனைத்தவர் இல்லை என்று கூறுங்கள். கும்பிடுகின்றேன், உன்னையே கும்பிடுகின்றேன், எங்கிருக்கின்றாய் என்று தெரியவில்லை, ஆனால் உள்ளத்தில் பேசிக் கொண்டிருப்பதன் காரணமாக சமீபமாக இருக்கின்றாய் என்று நான் அறிகின்றேன். பார்க்க முடியவில்லை, நிச்சயமாக நீ பார்க்க முடியாது. மாபெரும் மாற்றம் மிக்க அல்லாஹ் என்பதை என்று நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நீ எனக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிற சத்தியத்தை ஏற்றுக்கொண்டேன், இனி எனக்கு எந்த விதத்திலும் பயமில்லை, கவலையும் இல்லை. என் சந்ததிகள் என்ன ஆவார்களோ என்ற அந்த பயம் எனக்கு நீக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக உன்னுடைய வாக்கு மிக மிக உண்மையானது. இந்த மாதிரியான பிரிவு எங்களுக்கு ஏற்பட வேண்டாம். கவனியுங்கள் என்று கூறுகின்றான். உங்களை சுற்றிலும் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கவனியுங்கள். விளங்கிக் கொள்ளக்கூடிய இருதயங்கள் ஏற்பட்டிருக்கும். 22:46. விளங்கிக் கொள்ளக்கூடிய இருதயங்கள் ஏற்பட்டிருக்கும். சுற்றி வர உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய கெட்ட சக்திகள், மருத்துவ சக்திகள் இருக்கின்றன. உயிரை காப்பாற்றுவோம் என்று உலகம் முழுமையிடம் வந்த ஸ்பெஷலிஸ்டுகள் யாரும் ஒன்று சேர்ந்தாலும் சரி, இறைவன் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நாடிவிட்டால் அவனுடைய அதிகாரம் நிலை வலிமை தவிர உங்களுடைய படிப்போ, உங்களுடைய கல்வியோ, உங்களுடைய ஆற்றலோ வெறும் ஏமாற்றத்தை தவிர கொடுக்காது. நீங்களும் ஏமாற்றுபவர்களே அன்றி வேறில்லை. அறிந்து கொள்ளுங்கள், எங்கள் இறைவனே நாங்கள் சுற்றி பார்க்கின்றோம், ஏமாற்றுபவர்கள் நிச்சயமாக ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இதுவரையில் ஏமாந்து எங்களுடைய பல நலன்களை நீ கொடுத்த விருப்பங்களை இழந்துவிட்டோம், இனி மீண்டும் பெறுவோம் என்ற நம்பிக்கை கூட எங்களுக்கு இல்லை, எங்களை மன்னிப்பாயா? நிச்சயமாக இறைவன் உங்களை மன்னிப்பவன் தான். நம்மீது மன்னிப்பையும் கருணையையும் கொள்வதை தன் மீது கடமையாக்கிக் கொண்டவன். ஆகவே தான் இன்றளவும் எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கின்றான். இப்பொழுதும் கைமில் போய்விடலை நான் கூடவே இருக்கின்றேன். என்னுடைய இதயத்திற்கு இப்பொழுது அமைதி படுத்திக் கொண்டிருப்பவனும் சத்தியம்தான் என்று ஏற்றுக்கொள்ள செய்பவனும் அவன் என்னுடைய இதயத்தோடு கலந்திருந்து எனக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை தவிர வேறு என்ன உண்மை இருக்க முடியும்? இதை விட்டுவிட்டு மனிதர்கள் ஏமாற்றக்கூடிய கட்டிடங்களுக்குள் செல்கின்றேன், மசூதிகள், சர்ச்சுகள், கோயில்கள் என்று நான் மனிதர்கள் கட்டிய கட்டிடங்களுக்குள் செல்கின்றேன். அகிலங்களே உங்களுடைய காலடி கிடைத்த இறைவன் உங்களோடு பேசிக் கொண்டக்கூடிய இந்த இருதயம் அகிலங்களுக்கும் மேலான புண்ணியஸ்தலம் என்பதை நான் அறிய மறந்துவிட்டேன். முன்னோர்களை பின்பற்றினேன், பெற்றோர்களை பின்பற்றினேன், மூதாதையர்களை பின்பற்றினேன், பெருங்கூட்டங்களை பின்பற்றினேன், பூசாரிகளை பின்பற்றினேன். இறைவனை தவிர எந்த அளவுக்கு நாம் வடிகட்டிவிட்டோம்? முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் என்று மனிதன் என்ற ஒரே இனத்தை படைத்த நான் உங்களுக்காக காத்து வைக்கும் பொழுது இப்ப மூணு பேர் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. மூணு பேருக்கும் சரிதான படுது, உண்மைதான் தானே படுது? எங்க இந்து உண்மை, முஸ்லீம் உண்மை, கிறிஸ்தவன் உண்மை எங்க இருக்குது? அந்த வார்த்தைகளை பேசுவதற்கு அசிங்கப்படுங்கள். மனிதன் என்ற அந்த ஒருவனைத்தான் இறைவன் படைத்தான் தவிர இந்து மனிதன், முஸ்லீம் மனிதன், கிறிஸ்தவ மனிதன் என்று படைக்கவில்லை. எப்பொழுது நான் இந்து முஸ்லீம் கிறிஸ்தன் சொன்னேனோ நான் மனிதனை படைத்தேன், நீங்கள் வேறு விதமாக இருக்கின்றீர்கள், பிரிவுபட்டு பிளந்து பிளவுபட்டுவிட்டு இந்த சமுதாயத்தோடு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது என்று கூறுகின்றான் அத்தியாயம் 6:159. உங்களுடைய மனசாட்சியை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிற இந்த குரான், உங்களை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிற இந்த குரான், இதற்கு இணையாக ஒரு புத்தகம் இல்லை, இது மட்டுமே தான் புத்தகம், அது உங்களுடைய மனசாட்சியை திறந்த புத்தகம். யார் தங்களுடைய மனிதன் என்ற அந்த மனிதத்துவத்திலிருந்து, மனிதன் என்ற அந்த ஒரே தகுதியிலிருந்து பிளவுபட்டு ஒவ்வொரு பிரிவினராக ஆகி பல்வேறு பிரிவினர்களும் தங்களிடம் இருப்பதைக் கொண்டே மகிழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் இறைவனுடைய பாதுகாப்பையும் அவருடைய அணுகத்தோடு விளக்கப்பட்டவர்கள், விளக்கப்பட்டவர்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பு இருக்கக்கூடாது. நீங்கள் என்னை சார்ந்தவர்கள் இருப்பீர்களானால் உங்களுடைய இருதயம் என்ற அந்த மகா சன்னிதானத்தில் நீங்கள் நுழைந்துவிடுங்கள். அங்கு உங்களுடைய இறைவன் இருக்கின்றான். மசூதிகளிலோ, சர்ச்சுகளிலோ, கோயில்களிலோ முன்னோர்களும் மூதாதையர்களும் பெரும்பான்மையினரும் காட்டக்கூடிய அந்த பூசாரிகள் கருத்த வழிமுறைகள் பக்கம் செல்லாதீர்கள். உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் தங்க வேண்டும். இப்பொழுதும் சத்திய மனத்தையும் இங்கு இறங்கிக் கொண்டிருக்கின்றது, இங்கு நான் விளங்கிக் கொண்டிருக்கின்றேன், இங்கு எனக்கு அமைதி வேண்டும். கட்டிடங்களில் இல்லை, நான் தெருவில் இருந்தாலும் சரி, பாத்ரூம் இருந்தாலும் சரி, எனக்கு துன்பங்கள் தொடரக்கூடாது, தீண்டக்கூடாது. நான் அமைதியை பாதுகாத்துக் கொண்டு, சத்தியத்தை பாதுகாத்துக் கொண்டு, துன்பம் இல்லாத சூழ்நிலைகளில் நான் எங்கிருந்தாலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் எங்கு நீங்கள் அவனை மேற்கொண்டால் தேவையில்லை. மனதிலிருந்து உருவாகின்றது வானங்களும் பூமியும் உங்களுக்கு அடிமையாக, அந்த வானங்களையும் பூமியும் நீங்கள் உங்களுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வரணுமே தவிர இறைவனுக்கு அது தேவையில்லை, உங்களுக்காக படைத்தேன். இது உண்மைதான், விளங்கிக் கொள்ள உங்கள் இதயத்தில் இருக்கின்றது. இந்த உலகத்தில் எவற்றை கொண்டு நான் மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கின்றேனோ, இந்த உலகத்தில் எவற்றை கொண்டு நான் மற்றவர்கள் பெருமைக்காக, அவர்களுடைய பெருமையில் அவர்கள் அடிய வேண்டுமென்பதற்காக கொடுத்தேனோ, அத்தியாயம் 11:88, அத்தியாயம் 15:88, எவற்றையெல்லாம் நான் மனிதர்களுக்காக கொடுத்தேனோ அவர்களுடைய கேடுகளில் அதிகமாக வேண்டும் என்பதற்காக அதன் பால் உங்கள் கண்களை நீட்டாதீர்கள். அத்தியாயம் 15:88. ஒரு காலம் அந்த பக்கம் நீங்கள் செல்லக்கூடாது. இந்த உலகத்தின் பொருள் முக்கியமல்ல, உங்களுடைய இதயத்தினுடைய மாபெரும் ஆற்றல் முக்கியம். அங்கு உங்களுடைய சத்தியம் என்னோடு கலந்திருக்க வேண்டும், என்னுடைய வார்த்தைகளோடு விருப்பங்களோடு கலந்திருக்க வேண்டுமே தவிர நீங்கள் அந்த பக்கம் செல்லக்கூடாது. கண்களை கூட நீட்டாதீர்கள் அந்த பக்கம். யாருக்கு இந்த உலகத்தினுடைய செல்வங்களை அதிகமாக்கி இருக்கின்றனோ அவர்கள் பால் உங்கள் கண்களை நீட்டாதீர்கள். அது ஒரு பெரும் சோதனையை அன்றி வைத்துள்ள எனக்கும் விதமாக இல்லையே என்று குறிப்பிடாதீர்கள். இருக்கக்கூடிய நன்மைகள், விளங்கக்கூடிய தன்மைகள் அவ்வளவும் கெட்டுவிடும். இதயத்தினுடைய மாபெரும் மாற்றல் எனக்காக இயங்க வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய எண்ணங்களின் பக்கம் திரும்ப வேண்டும், சத்தியத்தின் பக்கம் திரும்ப வேண்டும். இறைவன் ஒவ்வொரு அசைவையும், இப்பொழுது சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு அசையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நான் வேண்டுமா, அருளாக நான் கொடுத்துக்கூடிய விருப்பங்கள் வேண்டுமா வேண்டாமா என்று மனம் அமைதியும் அழகும் கொண்டதாக இருக்க வேண்டும். உங்களுக்கு அந்த அருள் வேண்டும். அந்த அருளை நான் உங்களுக்கு அமைத்திருக்கின்றேன். நிச்சயமாக உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த அருள் உங்களுடைய குற்ற உணர்வுகளை உங்களை அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று, உள்ளத்தில் மன்னிப்பு தேடுங்கள். யாருக்கும் எந்த விதமான விரோதம் செய்திருந்தாலும் சரி, நான் செய்த தவறு என்று இருக்கும் பொழுது முதலில் நான் எப்பொழுது தவறு என்று உணர்ந்து கொண்டேனோ அப்பொழுது இறைவனை மன்னித்து விட்டான். அந்த மனிதன் சென்று நான் மன்னித்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, கேட்டல் தப்பில்லை, கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் இருந்து நிகழக்கூடிய நிகழ்வுகளை கேட்க வேண்டும். உணர்ந்தீர்களா தவறு என்பதை, மனதார ஏற்றுக்கொண்டீர்களா தவறு என்பதை ஏற்றுக்கொண்டேன், மன்னித்து விட்டேன், அவ்வளவுதான். மன்னிப்பை தேடி திரும்புங்கள் இறைவன் பக்கம், வேறு எங்கும் திரும்பாதீர்கள். நான் உங்களுக்கு கஷ்டம் செஞ்சிருக்கலாம், என்னை கொலையை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம் உங்களுக்கு, அப்படி வெறுத்தன இருக்கலாம், நான் உங்களை மன்னிப்பு கேட்டு வரும்பொழுது அந்த கோபம் அதிகரித்து அந்த நேரத்தில் என்னை முடித்து விடலாம். நீங்கள் அந்த அளவுக்கு கோபமாக இருக்கின்றீர்கள். இருக்கிற கோபத்தை தூண்டியும் விட்டுவிடுவேன். ஆகவே நீங்கள் அவர்களிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என் பக்கம் திரும்புங்கள். அவர்களுடைய மனதை சமாதானப்படுத்துவது நான், நீங்கள் அல்ல. அதன் பின்னர் ஒரு நேரம் வரும், அவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை பற்றி சமாதான இருப்பார்கள். நீங்கள் அவர்களை மன்னிப்பு கேட்க வேண்டும் வேண்டும் என்பது உண்மையான கடமையாக இருக்குமானால் நானே அதனை நிறைவேற்றுவேன். நீங்கள் அவசியப்பட வேண்டாம். என்னை திருப்திப்படுத்துங்கள் முதலில். இது இறைவனுடைய வாக்கு. ஆக அருளாளன் உங்களோடு இருக்கின்றான். பேரருளை கொண்டு மன்னிப்பை கொண்டு காத்திருக்கின்றான். அத்தியாயம் 11:3 அத்தியாயம் 11:3 நீங்கள் உங்கள் இறைவனிடம் திரும்புங்கள், மன்னிப்பை தேடுங்கள். வேறு எங்கும் திரும்பாதீர்கள். உள்ளத்தின் பக்கம் குற்றங்கள் இருக்கின்றன, உணர்வுகள் இருக்கட்டும், குற்ற உணர்வு இருக்கட்டும், அப்பொழுதே உங்களுக்கு மன்னிக்கப்பட்ட இறைவன் அருள் நிரம்பியதாக ஆகிவிட்டது. இனி அந்த குற்றங்களின் பக்கம் நான் செல்லக்கூடாது என்ற இறைவன் பக்கம் திரும்புங்கள். அந்த குற்றங்களில் மிகப்பெரிய குற்றம் பொறாமை கொள்ளக்கூடிய குற்றம், கண் சீட்டு நிச்சயமாக அவர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அது உங்களுக்கு வாழ்க்கை இல்லை, உங்கள் கண் முன்பாக அவர்கள் அழிவார்கள். நீங்கள் நிச்சயமாக முன்னேறப் போவதில்லை. உங்களுக்கு அதிவிட பெரிய அழிவு காத்திருக்கின்றது. எப்பொழுது நான் பொறாமைப்பட்டு அதன் காரணமாக அவர்களுடைய பெருமையின் காரணமாக இந்த பொறாமையும் அவர்களை அடைந்து விட்டதோ, அதன் காரணமாக அவர்களுடைய வீழ்ச்சி ஏற்படும் போது நான் அங்கு அமைதியடைகின்றேன், அவனும் வீழ்ந்து விட்டான் என்று நீங்கள் ஒரு காலம் முன்னேறப் போவதில்லை. இருந்த போதிலும் ஒரு குறிப்பிட்ட தவணையின் மீது உங்களை வாழ வைக்கின்றான், தன் மன்னிப்பை கொடுத்து வாழ வைக்கின்றான். நீங்கள் திறந்த குடும்பத்திற்காக வேண்டி இப்பொழுது நான் இவ்வளவு தவறு செய்து கொண்டிருக்கின்றேன் என் மனதுக்கு தெரியுது, நான் அவ்வளவு தவறு செஞ்சிட்டிருக்கேன் சொல்லிட்டு இருந்த போதிலும் உங்களை எந்த விதமான கேடும் தீண்டவில்லை. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவன் உங்கள் மீது கருணையான என்பதற்கு இது போதுமானது. உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். என்னை விட்டும் கவலைகள் போய்விட்டேன் என்று கூறாதீர்கள். நீக்கி இருக்கின்றான் அவ்வளவுதான் தற்போதைக்கு. ஆனால் அறிவில்லாதவர்கள் கூறுவார்கள், என்னை விட்டும் கவலைகள்லாம் போய்விட்டன் என்று கூறுவார்கள். அத்தியாயம் 11:10 நிச்சயமாக அவன் பெருமகிழ்ச்சியும் பெருமையும் குறிப்பாக இருக்கின்றான். இப்பொழுதும் எனக்கு எந்த துன்பமும் வராது என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்குமானால் அத்தியாயம் 11:10 உங்களுக்கு அறிவிக்கின்றது, நீங்கள் பெருமகிழ்ச்சியும் பெருமையும் குறிப்பாக இருக்கின்றீர்கள். இவ்வளவு குற்றங்கள் இருந்தும் இறைவன் தண்டிக்காமல் உன் கருணையோடு விட்டால் என்னை விட்டும் கேள்விகள்லாம் போய்விட்டன, நான் இனியும் எந்த குற்றமும் செய்யலாம், என எதுவும் தீண்டாது என்று அந்த மாதிரி இருக்கின்றீர்கள். நிச்சயமாக அந்த நாள் வரும்பொழுது கை செய்தப்பட்டவர்களாக ஆகிவிடுவோம். அஞ்சிக்கொள்வோமாக. நம்முடைய பிரார்த்தனை இப்பொழுது என்ன? என் இறைவனே, மனிதர்களின் தீமைகளை விட்டும் என்னை பாதுகாத்துக்கள். இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என்று உனக்கு விரோதமாக மனித தன்மையிலிருந்து பிறகுபட்டுவிட்ட இந்த மூன்று குற்றங்களை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று கேளுங்கள். என்னுடைய முன்னோர்களையும் அவர்கள் உயிருடன் இருந்தால் அவர்களுக்கும் நீ நன்றி கொடு. என்னுடைய சந்ததிகளுக்கும் இந்த கூட்டங்களுடன் சேராமல் மனிதர்களாக வாடவை என்று உங்களுடைய எண்ணங்கள் திரும்பட்டும். நிச்சயமாக இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான். நாம் இன்று முதலாக இறைவனுடைய பாதையில், அவன் ஏற்றுக்கொண்ட அந்த பாதையில், அவன் கண் குளிர்ச்சியாக நம்மை பாதுகாக்கக்கூடிய அந்த பாதையின் மீது இன்று அமைவோம். நாம் நம் சந்ததிகள் சகிதமாக